ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. உத்தமமான யதிராஜர் ராமானுஜர் அத்யுத்தமாக அழகா பக்தஜனங்கள் எல்லாம் கூட்டிண்டு திவ்யமான தேசங்களுக்கு யாத்திரை பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் வசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய மகிமைய ஜோரா உணர்த்தின. எப்பொழுதுமே பார்க்கலாம் நல்ல திவ்ய தேசங்கள்ல இருப்பா, உத்தமமான பகவானுடைய லீலாஸ்தலங்கள்ல வசிப்பா. ஆனா பகவத் அனுபவம் அப்படின்றது குறவா இருக்கும். ஆனா அந்த இடத்தோட மகிமை தெரியாம இருக்கும், இல்லாட்டி சந்தேகங்கள், இல்லாட்டி மற்றவர்களுடைய வாதத்தினால உண்டாகக்கூடிய குழப்பங்கள். இதனால என்ன ஆகும்னா, சமயத்துல திவ்ய தேசத்தில் இருக்கிறவா கூட பகவத் பக்தியில அவள் பெருசா பரிமளிக்க மாட்டார்கள், பிரகாசிக்க மாட்டார்கள். அந்த மாதிரி சமயத்திலேதான் ஆச்சாரிய புருஷர்கள் மகாத்மாக்கள் இவாள்லாம் அந்த உத்தமமான தேசங்களுக்கு சென்று அந்த பகவத் அனுபவத்தை அனுபவிச்சு கூட வந்த சிஷ்யாளுக்கெல்லாம் அந்த இடத்தினுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கும் பொழுது, ஓ இவ்வளவு பெரிய இடமா நம்முடைய இடம் அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டாகும். பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் மகிமை, இடந்த பெருமாளுடைய மகிமை இதெல்லாம் தெரியாமலேயே பல பேர் இருப்பா. தோட்டத்து முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவா தெரியுமா, உள்ளூர் மாடு வில போகாதுன்னு தெரியுமா, அந்த மாதிரி கொள்ளையில இருக்க துளசி செடிக்கு மகாத்மியம் பெருசா நமக்கு புரியாதுன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி திவ்ய தேசங்கள் பெருமாள் பக்கத்துல இருக்கிறவாளுக்கே சமயத்துல அந்த அனுபவம் வைபவம் தெரியாம போயிடும். அப்ப ராமானுஜர் மகாத்மாக்கள் இவாள்லாம் போகும்பொழுது ஆச்சரியமாக அந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமைய ஒவ்வொருத்தருக்கா அழகா புரிய வைப்பார்கள். அப்படிதான் ராமானுஜர் மதுரா, பிருந்தாவனம், துவாரகா, கோவர்தனம், கோகுலம், இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ராமானுஜர் திவ்ய தேச யாத்திரை ஸ்ரீரங்கத்துல ஆரம்பிச்சு குடந்தை போய் சாரங்கபாணி சக்கரபாணி எல்லாம் சேவிச்சுட்டு அழகா கல்லழகரை பார்த்துட்டு கூடல் அழகரை சேவிச்சுட்டு திருமயம் எல்லாம் சேவிச்சுட்டு திருப்புல்லாணி போய் அழகா சேதுக்கரையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து அழகா நவதிருப்பதிகள் சேவிச்சுட்டு வானமாமலை சேவிச்சுட்டு திருக்குறுங்குடி சேவிச்சுட்டு அங்கேயிருந்து திருப்பதி சாரம், திருவட்டாறு சேவிச்சுட்டு திருவனந்தபுரம் சேவிச்சு மலையாள நாட்டு திவ்ய தேசங்கள் சேவிச்சு அப்படியே சமுத்திரக்கரை வழியா மேல ஏறி ஆச்சரியமா துவாரகா சேவிச்சு எல்லா துவாரகையும் சேவிச்சுட்டு அங்கேந்து அப்படியே அழகா மதுரா வந்தார். இந்த வழியில்தான் ராமானுஜருடைய திவ்ய தேச யாத்திரை எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்திருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு காரு பஸ் பிளைட்டு இதெல்லாம் வச்சுட்டு போனோம்னாலே போய் ஊருக்கு போயிட்டு வந்தோம், அப்பாடா நல்லபடியா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுப்போம். இது எப்ப ஆரம்பிச்சார், எத்தனை வருஷங்கள் யாத்திரை போனாருன்னு கணக்கு நான் தேடிட்டு இருக்கேன். நினைச்சு பாருங்களே, சங்கரர் ராமானுஜர் இவர்கள்லாம் யாத்திரை பண்ணலை அப்படின்னா என்னத்துக்கு ஆயிருப்போம் நாமெல்லாம். பேர்பட்ட யாத்திரை மலப்பா இருக்கு. எங்க இருக்கும் ஸ்ரீரங்கம், எங்க இருக்கு மதுரா பிருந்தாவனம், இது நேரடியா அப்படி குறுக்கல கூட போல இப்படி பாரதேஸ்வரர் இந்த யாத்திரையை பண்ணி அழகா மதுரா பிருந்தாவனம் கோகுலம் கோவர்தனம் எல்லாம் பார்த்து உடையவர் கிளம்பினார். அடுத்த எந்த திவ்ய தேசம் போயிருப்பார், எல்லாருக்கும் ஒரு உள்ளுக்குள்ள சந்தேகம், அயோத்தியா போயிருப்பாரா குருக்ஷேத்திரம் போயிருப்பாரா, ரெண்டும் போல ராமானுஜர் வேற எங்க போனார் அப்படின்னா நேர நடந்தார். 1000 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி இருக்கக்கூடிய இமயமலையினுடைய உச்சிக்கு போறார். 1000 கிலோமீட்டர் ரஃப் எஸ்டிமேஷன். 1000 கிலோமீட்டர் எங்க தெரியுமா, ஸ்ரீநகர், ஸ்ரீ பொருந்திய நகரம், இந்தியாவுடைய மணிமகுடம், காஷ்மீரம். நிஜமாவே காஷ்மீரம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா, இந்து சாம்ராஜ்யத்தினுடைய சிரோன்மணி அது. காஷ்மீர் பண்டிட் அவ்வளவு ஃபேமஸ் காஷ்மீரம். எங்க இந்த பேர் வந்தது தெரியுமா, கஷ்யப மீரா. கஷ்யப்பருடைய தப்போ பூமி அது. கஷ்யப்பர் அதிதீவ பகவான் வாமனன் எல்லாம் அழகா யாருக்கு பிறந்தானோ அந்த கஷ்யப்ப ரிஷியனுடைய அழகான இடம். இன்னைக்கு பாராமுல்லா அப்படின்னு ஒரு இடம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நியூஸ்ல எல்லாம் அப்பப்ப கேட்பேன், பாராமுல்லால சண்டை நடக்கிறது, லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஓசி எல்லாம் சொல்லணும் இல்லையா. பாராமுல்லாவுடைய ஒரிஜினல் பெயர் வராக மூலா, வராக கஷேத்திரம். நிஜமாவே அழகியாத்தான் வர்றது காஷ்மீரம். என்னமோ தெரியாம பேசிட்டு இருக்கா, காஷ்மீரத்தினுடைய மகத்துவம் தெரியாம. வராக கஷேத்திரம் காஷ்மீரம், வராக மூலா. அத காலப்போக்குல பாராமுல்லா அப்படின்னு இன்னைக்கு ஆயிடுத்து. அந்த காஷ்மீர தேசம் ஸ்ரீநகரம், அழகா ஸ்ரீ பொருந்திய நகரம், அதனாலதான் ஸ்ரீநகரம் அப்படின்னு அதுக்கு பெயர். இந்த ஸ்ரீநகர் எக்ஸாக்டா நம்ம ஆக்ரா பிருந்தாவனத்திலேருந்து இன்னைக்கு கணக்குல பார்த்தோம்னா 1010 கிலோமீட்டர் வருது. இந்த ஸ்ரீநகரத்திலேருந்து ஒரு 150 மைல் அந்த பக்கம் போகணும், ஒரு 150 கிலோமீட்டர் கிரஃபா போனது வச்சுக்கோங்களேன். சாரதா பீட்டம், சாரதா பீட்டம் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. அந்த இடம் இப்ப POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அங்க இருக்கு. அங்க அழகான ஒரு சாரதா தேவி கோவில் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, ஆனா சிதிலமடைஞ்ச நிலைமையில இருக்கு. சங்கரர், ராமானுஜர், எத்தனையோ மகாத்மாக்கள் பாதம் பட்ட ஒரு பூமி. ஒரு அடி நிலம் கூட அந்த பக்கம் விட்டு கொடுக்கவே கூடாது. பாகிஸ்தானமே நம்முடைய ஸ்தானம் தானே. அவ்வளவு வசதியான நிறைய கஷேத்திரங்கள்லாம் பாகிஸ்தான்ல இன்னைக்கும் இருக்கு. எத்தனையோ புராண இதிகாச கஷேத்திரங்கள் பாகிஸ்தான்ல இருக்கு. பிரார்த்தனை பண்ணுவோம், காஷ்மீர் முழுக்க நம்ம இடத்துல வரும். இன்னைக்கு காஷ்மீருடைய ஒரு பகுதி நம்ம கிட்ட இல்ல. POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு அதுக்கு பெயர். காஷ்மீரோட தலை அப்படி அழகா அப்படி கிரவுன் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுல POK ஒரு லைன் உண்டு, LOC. அதுக்கு அந்த பக்கம் எல்லாம் பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த இடத்துலதான் அந்த ஊர் பேரு சாரதா. அந்த இடத்துக்கு ஜனங்கள் பேசக்கூடிய பாஷைக்கு சாரதி அப்படின்னு ஒரு பாஷை உண்டு. சாரதா பீட்டம் காஷ்மீரத்தினுடைய சம்ஸ்கிருத பெயர். பல இடங்கள்ல சாரதா பீட்டம் இப்படிதான் அந்த ஊர் பேரு. அழகா அந்த இடத்துல கஷ்யப்பர் உட்கார்ந்து தபஸ் பண்ணார். ஒரு பெரிய ஏரியா இருந்துதான், அந்த ஏரிய அழகா ட்ரை பண்ணிட்டாராம், அதனாலேயே கஷ்யப்ப மீரா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். சில இடங்கள்ல காஷ்யப்ப மேரு, காஷ்யப்ப மீரா, காஷ்யப்ப மேரு அப்படின்னு பேர் இருக்கு. அதுதான் காலப்போக்கத்துல காஷ்மீர் அப்படின்னு அடுத்து காஷ்மீர தேசம் புராண இதிகாசங்கள்ல காண கிடைக்கிறது. இன்னைக்கு இப்ப பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த சாரதா பீட்டம் கோவில் நல்லபடியா வரணும். நம்ம எல்லாம் அங்கேயும் போய் சேவிக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய அடையாளம் காஷ்மீரம். எத்தனையோ பேர் பெரிய பாடம் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்த இடம் காஷ்மீரத்தினுடைய வித்யா பீட்டம். அந்த காலத்துல காஷ்மீரத்துல போய் வித்யையில ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் டாப் மோஸ்ட் ஸ்காலர் அப்படின்னே பேர் உண்டு. அவ்வளவு அழகா சர்வஜ்ய பீட்டம்னே ஒண்ணு உண்டு அங்க, அதை யாரும் உட்கார்ந்துட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காஷ்மீரம். காஷ்மீரத்தினுடைய அந்த பட்டி மண்டபம் சொல்லுவா வித்யா சபை, அதுக்கு 4 வாசல் உண்டாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. எல்லா வாசல்கள் வழியாகவும் எல்லாரும் வந்து அவ்வளவு அழகா அங்க ஜெயிப்பார்களாம். அவாவா பண்ண கிரந்தங்களை இந்த காஷ்மீர தேசத்துக்கு வந்து சாரதா பீடம், சக்தி பீடங்கள்ல ஒரு இடம் அந்த காஷ்மீருடைய சாரதா பீடம். அங்க வந்து சாரதா தேவியினுடைய கைகள்ல அந்த கிரந்தங்களை வைப்பா. வச்சுட்டான்னா அவ ஏத்துண்டான்னா அது வசதி. அவ கையில அடுத்த நாள் காத்தால இல்லைன்னா அந்த திரஸ்கரிச்சிருவார்கள் அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள். பெரிய வித்வத் சபை. அந்த 4 வாசல் சொன்னேன் இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு. அதுல 3 வாசல் திறந்தே இருந்துதான், தெற்கு வாசல் ரொம்ப நாளா மூடியே இருந்துதான். ஏன்னா தெற்கு பக்கத்துல யாருமே பெருசா போகவே இல்லையா, அவ்வளவு தூரம் போய் நிரூபணம் பண்றதுக்கு. அந்த தெற்கு வாசல் திறந்து உள்ள போனவர் முதன் முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இடம் இன்னைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. ஆனா அந்த சாநித்தியத்தை யாரும் திருட முடியாது வச்சுக்கோங்க. அந்த இடத்த ஆக்குபை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அந்த சாநித்தியம் பூரணமா இருக்கு. அந்த காஷ்மீர தேசம் கஷ்யப்பருடைய தபோ பூமி. சில இடங்கள்ல காண கிடைக்கிறது அங்க இருந்த அந்த சாரதா தேவியினுடைய மூர்த்தியை தான் சங்கர் சிங்கேரியில கொண்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. சரியா, அங்க இருந்த சாரதா தேவி மூர்த்தி சந்தன மரத்தினாலான மூர்த்தியா, அதுதான் சங்கர் அங்க கொண்டு வந்தார்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வேற மூர்த்தி அங்க ஸ்தாபிதம் பண்ணார்கள் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டமான காஷ்மீரம். இனிமேல் காஷ்மீரம் நம்முடையதுன்ற தியானம் வரட்டும். காஷ்மீரம் நம்முடைய மகாத்மாக்கள் வாழ்ந்த பூமி, தப்போ பூமி. நம்முடைய கஷ்யபர் வாமனமூர்த்தி திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே, அந்த திருவோணத்தானுடைய அப்பாவுடைய இடம் கஷ்யப மேரு. இங்க போய் சுதந்திரமா நம்ம தபஸ் பண்ண வேண்டாமா? நடக்கும், நடத்தி காட்டணும். மகாத்மாக்களை நம்ம பிரார்த்திச்சுப்போம். ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்களிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். காஷ்மீரம் விட்ட காஷ்மீரமும் நமக்கு வரணும், கொடுத்த பாகிஸ்தானமும் நம்ம இடத்துல வந்தே ஆகணும். கேட்கும் போது சிரிப்பா இருக்கும், இதெல்லாம் அவசியமா, அதெல்லாம் நடக்குமான்னு. நிச்சயமா மகாத்மாக்களிடத்துல கேட்டா நடக்கும். மோட்சமே கிடைக்கும்னா காஷ்மீரம் கிடைக்காதோ? வைகுந்த வாசலே திறந்திருக்கும் அப்படின்னா நமக்காக காஷ்மீர் திறக்காதோ? சாரதா பீடம் கோவில நிர்மாணம் பண்ண முடியாதோ? நம்முடைய ஆசை நம்ம காலத்திலேயே நடக்கணும், நடக்கட்டும். நிச்சயமா சாரதா தேவியினுடைய திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணுவேனா, சங்கரரையும் ராமானுஜரையும் பார்த்தவள் அந்த சாரதா தேவி. சரியா, தாக்ஷாயினி அவளுடைய ஒவ்வொரு இடம் விழுந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல அவளுடையதான வலது கரம் விழுந்த இடம் அப்படின்னு காண கிடைக்கிறது சாரதா பீடம். அவ்வளவு அழகா அப்படியே தேஜோமயமா ஜொலிப்பாளாம். அந்த காலத்துல இந்த யுவான் சுவாங்கெல்லாம் சொல்றோம் பாருங்க, அவள்லாம் கூட வந்திருக்கா, அவர்கள்லாம் எழுதியிருக்கா, அப்படியே ஜொலிப்பாள் அந்த சாரதா தேவி அப்படின்னு காண கிடைக்கிறது அந்த இடத்துல. இன்னைக்கெல்லாம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அங்க முன்னாடி சேவிச்சவர்கள் பல பேர் சொல்லியிருக்கா, சுக்லபக்ஷ அஷ்டமி பொழுது இந்த கோவில் லேசா ஒரு நடுக்கம் நடுங்குமா, அதுலேயே ஒரு தெய்வீக விஷயங்கள், தெய்வீக சமிக்கைகள்லாம் வெளில வரும்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துட்டு எழுதியிருக்காராம். அப்ப எப்பேற்பட்ட இடம்னு பார்த்துக்கோங்க. அதனால ஜெபிப்போம், பிரார்த்தனை பண்ணுவோம். நம்முடைய வம்சம் போய் பார்க்க வேண்டாமா? நம்ம பார்க்கலனாலும் சரி, நம்முடைய வம்சம் போய் பார்க்கணும். இதெல்லாம் நடந்தாகணும், நடக்கும். அதெல்லாம் அப்படி நடக்கும் அப்படின்னா பாரத பூமி பிரிட்டிஷர்கள்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தபோது சுதந்திரம் கிடைக்கும் நிறைய பேர் நம்பிக்கையை இழந்துட்டான். ஆனா நடந்துதா இல்லையா? நடக்கும். எத்தனையோ கோவில்கள் இன்னைக்கு புனருத்தாரணம் ஆயிருக்கு இல்லையா? நடக்கும்னு யாருமே நினைச்சதில்லை, அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? எத்தனை கோவில்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பல கோவில்கள், பல விஷயங்கள். அதே போல காஷ்மீரம், சாரதா பீடம், கஷ்யபமேரு நிச்சயமாக ஒரு நாள் சீக்கிரத்திலேயே வலுப்பெறும். ஜெயிச்சு காட்டுவோம், ஜெயிக்க வைப்பார். வந்தே மாதரம். ஆச்சரியம், ராமானுஜர் நடந்த பூமி. ஏன் இவ்வளவு தீர்மானமா சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம யாரும் காஷ்மீரத்தை பத்தி பிரார்த்திக்கவே இல்லை இல்லையா? கதை கேட்டிருக்கோம் காஷ்மீரத்தை பத்தி, எவ்வளவு தூரம் நமக்கு டீடைல்ஸ் தெரியும் சொல்லுங்க. காஷ்மீர் பண்டிட் அங்கே பல பேர் வெளில வந்துட்டா, ஆனா அவளுக்கு தான் அந்த காயம், அந்த வலி தெரியும். அவர்கள்லாம் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்திய அகதிகள். நிஜமாவே பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமா இவ்வளவு நாள் நம்ம சங்கர கிட்ட ராமானுஜர் கிட்ட கேட்கல, இன்னைக்கு கேட்போம். இப்பதான் சங்கர ஜெயந்தி, ராமானு ஜெயந்தி முடிஞ்சிருக்கு இல்லையா? கேட்போம், கேட்டா கிடைக்கும். கேட்க வேண்டிய தர்மம் நமக்கு உண்டு. இன்னிலேருந்து காஷ்மீர தேசம் போகணும், அந்த இடம் முழுக்க நம்ம இடத்துல வரணும். அழகா அந்த சாரதா தேவியினுடைய அந்த கோவில் புனருத்தாரணம் ஆகணும், அங்க வித்வத் சபை நடக்கணும். நம்மளும் அங்க போய் உட்காந்து ஓரத்துல அறிவொன்றும் இல்லாத ஆய்குளமா உட்காந்து அந்த வித்வத் சபைய பட்டி மண்டபத்தை, பட்டி மண்டபம்னு அதுக்கு பெயர், பட்டினா வித்யாபியாசம் உடையவர்கள் அர்த்தம். அந்த இடத்துல போய் அழகா நடக்கணும். ராமானுஜர் நடத்தி காட்டுவார், சங்கரர் நடத்தி காட்டுவார். ஹரே கிருஷ்ணா. நிஜமாவே இன்னைக்கு எனக்கு இந்த காஷ்மீரத்தை பத்தி சொல்லும் பொழுது மனசுடைய என்னடாது அப்படின்னு இருக்கு. பேர்பட்ட இடம், இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தலம். ராமானுஜர் 1000 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கார் ஆக்ரா பிருந்தாவனத்திலேந்து. அவ்வளவு தூரம் நடக்கிறார், என்ன விளையாட்டா? இமயமலை அங்க போய் எவ்வளவு தூரம் நடக்கணும், அந்த உசரத்துக்கு போகணும், 18,000 அடி உசரமா. இந்த சாரதா பீடம்லாம் இருக்கிற இடம் நினைச்சு பாருங்கோ. அந்த காலத்துல பெருசா ஒண்ணுமே கிடையாது, இதுல போகணும், கடும் குளிர், என்ன சாப்பிட்டிருப்பார்கள், எப்படி ஜீவிச்சிருப்பார்கள். சாதாரணமா ஒன்று சொல்லணும் தெரியுமா, வயிற்றுல நெருப்பு கட்டி நிலையிறேன் அப்படின்னு. அதுல வயசு குழந்தைகள் வச்சுட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம்னா, நீங்க காஷ்மீர்ல போனா வயிற்றுல நெருப்பு கட்டி நிலையிறேன் பிரத்யக்ஷத்துல பாக்கலாம். அவளுக்குலாம் அந்த காலத்துல இந்த குளிர் தாங்கறதுக்காக ஒரு சட்டியில தணலை போட்டு அதை வயிற்றுல கட்டி வச்சுப்பா. அந்த சூடு உடம்பு முழுக்க இருந்து அவள் ஜீவிச்சுட்டு இருப்பா. வயிற்றுல நெருப்பை கட்டின்னு இருக்கிறதுன்றது காஷ்மீர் ஜனங்களுக்கு நன்னாவே தெரியும். அந்த இடத்துக்கு ராமானுஜர் அது சன்னியாசி என்ன காவி வஸ்திரம் கட்டிண்டு காவி அங்கவஸ்திரம் மாதிரி போட்டுண்டு அந்த கடுங்குளூர்ல எப்படி குளிச்சிருப்பார், எப்படி தபஸ் பண்ணிருப்பார், சங்கரர் எப்படி போனார். நம்ம எல்லாம் எவ்வளவு சுகவாசிகள்னு பாத்துக்கோங்க சரியா. சுகவாசி தேகாத்ம அபிமானின்றதுக்கு ப்ரூஃப் இதை விட வேற ஒண்ணுமே வேண்டாம். மகாத்மாக்கள் அவ்வளவு தூரம் போனார். அழகா சுவாமி ராமானுஜர் ஜம்னு போனார். காஷ்மீர தேசத்துக்கு ராமானுஜர் வந்துட்டார். அப்படியே அந்த பனிமலை, அந்த சூரியோதயம், இந்த குளிர் எல்லாம் ராமானுஜருக்கு அப்படியே மேனி சிலிர்க்கிறதா. அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். ராமானுஜர் எப்படி நடக்க முடிஞ்சது அப்படின்னா, லக்ஷ்மணனா ராமனோட நடந்தவர் தானே, அயோத்தியாலேருந்து லங்கை வரைக்கும் நடந்தவர் தானே லக்ஷ்மணன். அத்தனை நடந்த அந்த பலம் அப்படியே நடக்கிறார். அது இல்லாமல் பலராமனாக பாரத தேசம் முழுக்க தீர்த்த யாத்திரை போனவர் தானே நம் ராமானுஜர். அந்த ராமானுஜரால் நடக்க முடியாதா? இப்படி நடந்து பார்க்கணும். ஆயுஷம் முழுக்க ஒரு ஆயுசு ராமானுஜ யாத்திரை, அவ்வளவுதான். வேற ஒண்ணு யோசிக்கப்பட, அவர் திவ்ய தேசங்கள் சேவிச்சாரணும், அப்படியே போயிட்டு இருக்கணும். கடைசியில ஸ்ரீரங்கம் வரணும், ராமானுஜரோட போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வரணும் எங்கும் சுத்தி ரங்கம் போ. எத்தனையோ ஜென்மா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு சுத்திட்டோம். ஒரு ஜென்மா பாரதேசம் சுத்துவோமே, திவ்ய தேச யாத்திரை சுத்துவோமே, ராமானுஜரோட சுத்துவோமே. அழகா ராமானுஜர் அந்த காஷ்மீர தேசத்துக்கு போயிட்டார். காஷ்மீர தேசம் ஹரித்வார்ல இருந்து 200 காத தூரம் அப்படின்றார். சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு காத தூரம் அப்படின்னா மேபி 5 கிலோமீட்டர் இருக்கும், 1000 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு அழகா அவர் அங்க போயாச்சு. அப்ப நிறைய மாயாவாதிகள்லாம் அங்க இருந்தா. அப்ப அவள்லாம் பார்த்தாளாம், இவர் வந்துட்டார் அப்படின்னா நம்மளெல்லாம் ஜெயிச்சிருவாரே, நம்மளெல்லாம் தோக்கடிச்சிருவாரே அப்படின்னு பயம் வந்து அவர்கள் அழகா மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு பிசாசுகள் எல்லாம் ஏவி விடுறா ராமானுஜர் மேல. ஆதிசேஷன் கிட்ட போய் பிசாசுகள்லாம் என்ன பண்ண முடியும்? சாதாரண ஆதிசேஷன், 1000 தலை ஆதிசேஷன், பகவானுக்கு சகலவிதமான கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன், அதுவும் லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் இருந்து கைங்கரியம் பண்ண ஆதிசேஷன். இப்ப கலியுகத்துல ராமானுஜரா வந்திருக்கா. இவா நினைச்சுட்டா அந்த மாயாவாதிகள் அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள், அதாவது நல்ல வித்வான்களா இருந்தா வாதம் பண்ணுவா. இந்த மாதிரி பயப்படுறவாள்ல, தன் பேர் மேல ஆசை இருக்கிறவா, பொறாம இருக்கிறவா, தன் பெருமையை ஒசத்தி நினைக்கிறவாளுக்கெல்லாம் பயம் வந்துடும். பகவத் தியானத்துல லயப்பட்டு கிடக்கிறவாளுக்கு அந்த பயமே கிடையாது. அதனால அவர்கள் பாட்டு பிசாசுகள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டா. ராமானுஜத்துல நடக்குமா? அவர் பகவத் தியானம் பண்ணியே எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டார். அவள்லாம் பார்த்தா பயந்து போயிட்டா. சரி, வேற வழி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு அழகா ராமானுஜரிடத்துல வாதம் பண்ண வந்தார்கள். அவளா தேடிண்டு வர ராமானுஜரிடத்துல வாதம் பண்றதுக்கு. அழகா வாதம் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு யாரா மத்தியஸ்தம் வேணும் இல்லையா? விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கும். ரெண்டு பேருடைய வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜ் வேணும், நீதிபதின்றோம் இல்லையா? அப்ப அந்த காஷ்மீர தேச ராஜா, அவன் சாரதா தேவியினுடைய அனுகிரகத்தினால நல்ல வித்வான். அழகா அவனை வச்சுண்டு ஜோரா வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது. அசந்து போறான் அவன். இது வரைக்கும் அந்த மாதிரி அழகா வாத பிரதிவாதம் பண்ணக்கூடிய ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அதுவும் பிரசன்னவதனமாக, எப்படி பகவான் பகவத்கீதைய சிரிச்சுண்டே பிரசன்னவதனமா ஒரு நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே அப்படின்னு அழகா பகவத்கீதைய கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னான். நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார் அந்த மாதிரி. அந்த ஆர்கியுமெண்ட்ல கூட பிரசன்னவதனமாக யதிராஜ பாஸ்கரன், யதிராஜ சூரியன் காஷ்மீர பனிமலைகள் அப்படி உதிச்சது. அழகா உதிச்சு இவர்களுடைய அத்தனை வாதங்களையும் தவிடுபடி ஆக்கி அமக்கலமா ஜெயிச்சு காட்டினது. உடனே அசந்து போனா ராஜா. இந்த மாதிரி ஒரு வாதங்கள் ரொம்ப கிளீனா ஒரு இடத்துல கூட ஒரு சந்தேகம் வராதபடி எல்லா சந்தேகத்தையும் அறுத்தெறியும்படியான வாதம், மயர்வர மதிநலம் அப்படின்றவர் இல்லையா ஆழ்வார், அந்த மாதிரி ஒரு துளி கூட ஒரு பிசில் இல்லாதபடியான இந்த வாதங்கள் அத்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போனான். அசந்து போயிட்டு அவரிடத்துல கேட்டான், நீ இவ்வளவு எல்லாம் சொல்ல ரொம்ப அழகா இருந்தது, இவருடைய பிரமாணங்கள்லாம் எங்கேருந்து அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொல்ல, ராஜா அதுக்கெல்லாம் போதாயனம், போதாயனம் இருக்கார் இல்லையா, வேதவியாசர் எழுதின வேதாந்த சூத்திரம், வேதவியாசர் அழகா ஜோரா வேதாந்த சூத்திரம் பண்ணிருக்கா, ரொம்ப விசேஷம், பிரம்ம சூத்திரம் இல்லையா, அந்த பிரம்ம சூத்திரம், பிரம்மத்தை பற்றியதான சூத்திரம், நுணுக்கமான அறிவு அதுதானப்பா அதுக்கெல்லாம் இது. அதற்கான அந்த பிரம்ம சூத்திரத்துக்கு போதாயனர் அழகா ஒரு விருத்தி கிரந்தம் பண்ணிருக்கார், அதை பேஸ் பண்ணி அழகா டங்கர் திரமிடர் குகதேவர், இவாள் பேரெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம், டங்கர் திரமிடர் குகதேவர்னு பெரிய பெரியவாள்லாம், பெரிய வியாக்கரண பண்டிட் அதில்லாதபடி பெரிய தபஸ்விகள், அவள்லாம் எழுதின அழகான பாஷ்யம் இருக்கு, இதெல்லாம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா உடனே அவரும் சந்தோஷமா சொன்னதெல்லாம் கேட்டான் ராஜா. உடனே கடகடகடன் ராஜா அந்த பெரிய லைப்ரரி, காஷ்மீரத்துல சாரதாப்பட்டத பெரிய லைப்ரரி உண்டு, போதாயன விருத்தி கிரந்தம் இதெல்லாம் அங்க வச்சிருந்த பெரிய பொக்கிஷமா வச்சிருந்தா, அந்த இடத்துக்கு போய் அழகா இவர் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து 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 படிச்சு பார்த்து, ஆமா ரொம்ப சரியா இருக்கே, இவர் மகாமேதாவி அப்படின்னு சொல்லி ராஜா பரம சந்தோஷப்பட்டான், அதிசயிச்சு போனான், பிரமிச்சு போனான், ஆனந்தத்துல தளர்ச்சான். உடனே அவனும் ராமானுஜரை கொண்டாடினான். மத்தவாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுத்தனால அது ராஜாவே அவரை கொண்டாடுறானே என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்தார்கள். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜாம். இன்னிலிருந்து டெய்லி காஷ்மீரத்துக்காக ஒரு பிரார்த்தனை பண்றோம், 2017 ராமானுஜருடைய 1000 திருநக்ஷத்திரத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். ராதே கிருஷ்ணா.